திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துடையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி, நினைப்பின் அதனின் நிழலையும் காணார். வினை பயன் போக விளக்கியும் கொள்ள புறக்கடையிச்சித்து போகின்றவாரே. அச்சிருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு, திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கலல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி, திருவாவடுதுறை ஆதியன குரு முதல்வரையும் குருமகா சன்னிதானத்தையும் பணிந்து போற்றி கொண்டு, நாளும் மிகவும் அக்கறையாக சைவ நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பி மக்களிடையே ஒரு எழுச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி. உயிர்களோட மனசுல ஒரு வஞ்சனை பொருந்திய கண்ணாடி விளைந்தது அப்படிங்கிறது. மாய கண்ணாடினா மாயம் பொருந்திய கண்ணாடி. உண்மைய விளக்காம தன் ஒளியையும் பொருள் புலப்பாட்டையும் மறைக்கும். அந்த மாதிரி ஒரு இயல்புதான் மாயம். அத கண்ணாடியாக நமக்கு உருவகித்து காட்டியிருக்கின்றார். அது பொறிகள் வாயிலாக பொருள்களை சென்று பற்றக்கூடிய மனசுல தோன்றக்கூடிய குணம். அதனால மனத்தில் எழுந்ததோர் மாய கண்ணாடி என்று கூறுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? நினைப்பின் அதனை நிழலையும் காணார். அதாவது அப்படி மனசுல தோன்றியதுனாலும் அது எத்தகையது என்று சிந்தித்தால் அந்த கண்ணாடி தன் ஒளியை காட்டாது. அதனால நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் என்று சொல்கிறார். நிழல் அப்படிங்கிறது ஒளி. அந்த தூல கண்ணாடியில நிழலையும் காண முடியாது அப்படின்ட்டு. சரி, இதுக்கு கொஞ்சம் மாறுதலாக உரை எழுதியிருப்பவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உரையில நம்ம சிக்க வேண்டாம். அதாவது தன்னை அறிவது இருக்கட்டும், தன்னோட நிழலையும் காணார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனம் என்பது உயிர் அந்த கரணங்கள்ல ஒன்று. அப்ப மாயம்ங்கிறது உயிர் குணமாகிய அறியாமை. ஆகையால மாய கண்ணாடியுள் சிக்கி இருக்கக்கூடிய சித்தாகிய தன்னையே காணவே முடியாது அப்படிங்கிறது உறுதி என்பதால் அந்த மாதிரி குழப்பமான உரைகளை சிந்தித்து நாம் இடர்பட வேண்டாம். பக்குவ ஆன்மாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், அந்த ஒரு சொல்லுலேயே அவங்க பரிபாகம் அடைந்து விடுவார்கள். ஆனா அபக்குவர்கள் இந்த உரைய காதல கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் வினை பயன் போக விளக்கியும் கொள்ளார் என்று சொல்லுகின்றார். வினை பயன் நீங்குவதற்காக என்னதான் விளக்கி சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டார்கள். எவ்வளவு உபதேசம்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். புறக்கடை, வீட்டுக்கு பின்னால் உள்ள இடத்துக்கு புறக்கடைன்னு பேர் உண்டு. அங்கதான் சாக்கடை. அந்த காலத்துல எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் வைக்கிற பழக்கம். அந்த காலத்துல கொல்லைப்புறம்னு சொல்லுவோம், புறக்கடைன்னு சொல்லுவோம். அங்கதான் இருக்கும், அங்கதான் சாக்கடை எல்லாம் இருக்கும். அப்போ வினைகளை எல்லாம் கழிச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க புறக்கடைய மேல விருப்பப்பட்டு பின்னால போய் இருக்கிறாங்க, அதுல போய் வீழ்றாங்க, சாக்கடையில போய் வீழ்றாங்க அப்படின்ட்டு சொல்றார். இப்ப இதற்கு இந்த மாய கண்ணாடியை திரோதாயி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த மாயையானது முன்புறம் ஒளியாய் பின்புறம் மங்கலா இருக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி அப்படித்தானே இருக்கும், முன்புறம் ஒளியா இருக்கும், பின்புறம் மங்கலா இருக்கும். இந்த மலமாயை கன்மங்களோடு கூடி இருக்கும் போது அந்த பந்த காலத்துல பின்புறமும் முக்தி காலத்துல முன்புறமும் காண நிற்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் தரலாம். சிதம்பரத்துல சிற்சபையில விளங்கக்கூடிய ரகசியம், அந்த அருவ சிவத்தின் முன்புறம் வந்து கருப்பாகவும் பின்புறம் சிவப்பாகவும் பட்டுத்திரை போடப்பட்டிருக்கும். அது பந்த காலத்துல மறைக்கக்கூடிய திரோதான சக்தி, முக்தி காலத்துல அருள் சக்திஆகி ஆன்மாக்களுக்கு அருள் பாலிக்குங்கிறத உணர்த்தும் பொருட்டு. அப்போ நிழலையும் காட்டாத மாய கண்ணாடி பின்பு சிவத்தையே காட்டும் திருவருள் ஆகலாம் அப்படிங்கறது அது நமக்கு உணர்த்துகிறது. ஆக அதற்கு அடுத்தபடியாக, பஞ்ச துரோகத்து பாதகர் தம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம் விஞ்ச செய்து இப்புவி வேறே விடாவிடின் பஞ்சத்தது பஞ்சத்துளாய் புவி முற்றும் பாயாகுமே என்று சொல்லுகிறார். அபக்குவர்களை நாட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது, கண்டிப்பா நாடு கடத்தணும், இல்லாட்டா நாட்டுக்கு கேடு. அப்படி நாடு கடத்த வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். சரி, பஞ்ச துரோகம், அதான் பஞ்சமாபாதகங்கள். அதாவது என்னதுன்னா பஞ்சமாபாதகம் நமக்கு தெரியும், பொய், கொலை, களவு, கள்ளு, காமம். இதுல கொஞ்சம் சில பேர் வந்து காமத்தை நீக்கிட்டு குறுநிந்தைன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனா திருமூல தேவ நாயனாரே 200வது பாடல்ல கொலையே களவு கள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம்னு இது அதுதான் பஞ்சமா பாதகம்னு நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ தவ வேடம் கொண்டோர் வந்து தவத்தில் மறைந்து நின்று துரோகம் செய்வது நாட்டுக்கும் மக்களுக்கும் இயற்றக்கூடிய துரோகம். அதனால அதை நமக்கு எடுத்து கூறி அடுத்து என்ன சொல்றாரு, பஞ்ச துரோகம்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதகர் தம்மை அஞ்சு அச்சமயத்துல அஞ்சு சமயம், சமயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல காலத்தை குறிய தீமை செய்யக்கூடிய காலம். கையங்களவுமா பிடிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி குற்றம் புரியும் போதே அவங்கள கண்டுபிடிச்சு தண்டித்து தண்டிப்பது இன்றியமையாதது. இப்படி செஞ்சா ஏனையோர் இது போன்ற தீமைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வேந்தன் அருந்தண்டம், அதான் தண்டனையை விஞ்ச செய்து இல்லையா, அந்த குற்றத்தின் அளவாக இல்லாம மிக செய்து, அது ஏதாவது இப்புவி வேறே விடாவிடின் அந்த பூமிக்கு வேறாக விடணும். ஒன்னு நாடு கடத்தணும், இல்லைன்னா மரண தண்டனை, பூமியை விட்டு அகற்றிட வேண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சிருந்தோம்னா பூமி வந்து பஞ்சத்துக்கு ஆளாகி முற்றும் பாழாகி விடும், ஆகையால் அபக்குவனை அகற்றிவிட வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்துகின்றார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். பக்குவர்களால மற்றவங்களுக்கு துன்பம் வராது, அபக்குவர்களால என்றுமே துன்பம்தான். அதனால அவங்கள கண்டிப்பாக மரண தண்டனையும் விதிக்கலாம் அல்லது நாடு கடத்தலாம் என்று சொல்லுகின்றார். தவத்திடை நின்றவர் தாம் உண்ணும் கண்மம் சிவத்திடை நின்றது தேவர் அறியார் தவத்திடை நின்று அறியாதவர் எல்லாம் பவத்திடை நின்றதோர் பாடதுவாமின்னு சொல்றார். அதாவது தவத்தவர்கள் நுகரக்கூடிய கன்மங்கள்லாம் சிவானுபவமா தான் இருக்கும், தவம் பயிலாதவர்கள் வந்து பிறவி துன்பத்துல அகப்பட்டு உழல்வார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவங்களுடைய கரணங்கள் சிவகரணமா இருக்கிறதுனால அவங்க நுகரக்கூடிய கன்மங்கள் எல்லாம் சிவானுபவமா இருக்கிறதுனால அது நிச்சயமாக வருவினைக்கு வித்தாக இருக்காது, அது முக்திக்கு வாயிலாகத்தான் இருக்கும் என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நமக்கு சிவஞான போதம் 10வது சூத்திரம் அதிகரணம் 2ல நமக்கு அந்த ஏதுல சொல்லும் போது அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யான் இல்லையா, ஆகவே அஞ்ஞானம் கண்மம் பிரவேசியா ஆகலான் அப்படின்னு அழகா சொல்றார். உயிர் ஏதாவது ஒன்ன செய்யணும் அப்படின்னா முதல்வன் வந்து உயிரோடு உடனாக இருக்க வேண்டும், இன்று செஞ்சாதான் நடக்கும். அப்படி முதல்வன் செயலை இன்றி தனித்து தனக்கு ஒரு செயல் இல்லாத தன்மையை உடைய உயிர் செய்யக்கூடிய எல்லாமே அந்த முதல்வனோட அருள் வழியில நான் செய்கின்றேன் அப்படிங்கிற தன்முனைப்பு இல்லாம செஞ்சால் மாயா காரியமாகிய மயக்கத்தால் உண்டாகக்கூடிய முயற்சியும் அந்த முயற்சியின் காரணமாக கன்மத்தின் காரியமாகிய இந்த துன்ப பயன்களும் ஏகனாகி நிற்பதற்கு தடையாக வந்து தாக்காது. அதனால மாயாமல காரியமும் கன்மமல காரியமும் இரண்டும் தாக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டும். என்னது அப்படின்னா இறைபணி நிற்றல், அதுதான் அதற்கு உபாயம் அப்படின்னு மிக அழகாக 10வது சூத்திரத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார் நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் அந்த சிந்தனையோடு இனி அடுத்து மற்றும் ஒரு பாடலை சிந்திக்கலாம். கன்றலும் கருதலும் கருமம் செய்தலும் தின்றலும் சுவைத்தலும் தீமை செய்தலும் தின்றலும் பிறங்கலும் பெருமை கூறலும் என்றிவை இறைபால் இயற்கை அல்லவே என்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். நம்ம வந்து விபூதிய பூசிக்கொள்ளலாம், ருத்ராட்சம் தரித்துக் கொள்ளலாம், சிவவேடத்துல இருந்து கொள்ளலாம், தீட்சை பெற்றுக் கொள்ளலாம், சித்தாந்த பாடங்களை கேட்டிருக்கலாம், திருமுறைகளை ஓதி இருக்கலாம். ஆனால் அந்த சிவானுபவ செய்கை உடையவர்களுக்கு எதெல்லாம் இயல்பு ஆகாது அப்படின்னு பட்டியல் போட்டு காட்டுறார். முதல்ல கன்றல். கன்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளை விரும்புறாங்க, அந்த விரும்பிய பொருளை பெறாத போது தனக்கு கிடைக்கல, ஆனா பிரத்தியாருக்கு அது கிடைச்சிட்டு அப்படிங்கும் போது, ஒன்னு தனக்கு கிடைக்காதனால ஒரு எண்ணம், அடுத்து பிரத்தியார் கையில அது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதனால தன்னோட விருப்பத்துக்கு மாறா அந்த இது நடந்து போச்சு அப்படிங்கறதுனால வரக்கூடிய சினம், அதனால பிறரை கோபித்தல், அதுதான் கன்றல். கருதல் அப்படின்னா, நம்ம கருத வேண்டியது யார? சிவபெருமான மட்டும்தான். அதுதான் பக்குவ ஆன்மாக்கு அடையாளம். ஆனா அதை விட்டுட்டு மாதர் போன்றவர்களை எண்ணுதல், இதுதான் அந்த கருதல்ங்கிறது. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இறையருள் செய்ய பெரும் பொருட்டு செய்யக்கூடிய தியானத்திற்கு இடையீடாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். மூணாவதா என்ன சொல்றாரு? கர்மம் செய்தல். அப்படி எண்ணி முதல்ல எண்ணி அப்புறம் எண்ணிய பொருட்களை எழுதுவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள், அப்படி எப்படியாவது நான் அதை அடைந்தே தீருவேன் என்று முயற்சி செய்யும் போது இதனால ஆகாமிய வினை ஏறும். ஆகையால் இது விளக்கத்தக்கது, இந்த உணர்வு இருக்கக்கூடாது. நாலாவதாக தின்றல். பசிக்க ஆளாகி இந்த உயிர் உடம்புல தங்குவதற்கான உணவை அளவு அறிந்து உண்டா போதும். ஆனா அப்படி உண்ணாம கொளுத்து பருத்து இந்த அறிவெல்லாம் திரிந்து அதுக்கப்புறம் கூடா ஒழுக்கம் மேற்கொள்ற வரைக்கும் உண்டுதான். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இந்த மாதிரி தவறுகள், அதாவது உடம்பு முதல்ல அளவு அறிந்தாமல் உண்ணுவது ஒரு தவறு. அதனால உடம்பு கொளுத்து அப்புறம் பருத்து அதுக்கப்புறம் அறிவு வந்து திரிஞ்சிடும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா புத்தி மந்தமா மாறுதலாத்தான் சிந்திக்கும். அதனால கூடா ஒழுக்கம் அது வரைக்கும், அந்த தப்ப வரைக்கும் அது கூட்டிட்டு போகுது. அதனால அறிவு மாறுபடும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவு மாறுபட்டால் எப்படி சிவத்தை வழிபடுவது, சிவத்தை அடைவது? அதனால அளவோட சாப்பிடணும். அதுக்கு அடுத்தபடியாக சுவைத்தல். நாவோட சுவைக்கு அடிமையாகி இருத்தல். எதை கண்டாலும் அந்த கண்ட பொருளெல்லாம் சுவைக்கிறது. அதனால ஏனைய பொறிகளுக்கு எல்லாம் அடிமைப்பட்டு இதை விட அது நல்லது, அதை விட இது நல்லது அப்படின்னு பல பொருட்களை சுவைத்து இப்படியே செய்துட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? மன அமைதி கெடும். ஆகையால் அளவுக்கு அதிகமாக நாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாக இருக்க கூடாது. அதற்கு அடுத்தபடியாக கண்டல் கருதல், கருமம் செய்தல், திண்டல் சுவைத்தல், தீமை செய்தல், தன் கருத்துக்கு ஒவ்வாதவற்றோட பகைக்கிறது, அப்புறம் அழிக்கவும் வருத்தம், அதை எப்படி அவங்களை வருத்தலாம், அவங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றது. இதுவும் செய்தால் இறை வழிபாட்டிற்கு இறைவனை அடைவதற்கு இது மிகுந்த தடை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து பின்றல் அப்படின்னா குறைபடுதல்னு அர்த்தம். நிறை பொருளாகிய சிவம் இருக்கு, குறைவிலா நிறைவேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மணிவாசக பெருமானும் போட்டுதாங்க. அப்படிப்பட்ட சிவத்தோடு இடைவிடாம ஒன்றி நிறைவாகவே இருக்க வேண்டிய உயிர் பழிபாவங்களை தேடி குறைபட வாழ்தல், அதான் பின்றல். அதான் மணிக்கவாசக சுவாமி சொல்லும் போது எனக்கு பின்றா நேசம் வேண்டும் என்று கேட்கின்றார் இறைவன் மேல. அதற்கு அடுத்தபடியாக பிறங்கள். இந்த உலகோர் மெச்ச உலகியர் பணிகளையே செய்து கொண்டு வாழ்தல், அது எதுக்கு? அதாவது அந்த அதனால என்ன நடக்கணும்? எல்லாரும் நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக அப்படி செய்யறது. வாசல்ல போடுற கோலம், கோயிலுக்கு கொண்டு வர்ற பூவு, அப்புறம் சமையல், அப்புறம் எங்கேயாவது யாரையாவது கூட்டிட்டு போறோம்னா அவங்க அதை கையில கொண்டாந்துருவாங்க, இவங்க இதை கையில, எல்லாமே அந்த புகழ், எல்லாரும் நம்மளை மெச்சணும் அப்படிங்கிறதுக்கு. அங்க போற தன்முனைப்பு, அதாவது ஆணவத்திற்கு இது எரு இட்டது போல இன்னா செய்யும், நமக்கு தேவையில்லாதெல்லாம் செய்யும். ஆகையால் இதுவும் விளக்கத்தக்கதுதான். அப்ப அந்த புகழ் என்பது ஞானத்திற்கு தடை, அதனால புகழே வேண்டாம். வேண்டேன் புகழ் என்று நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார்ல, அது போல நமக்கு அந்த புகழ் மேல ஒரு நாட்டம் வரவோட. இன்று நம்ம பாக்குறோம், நான் விளக்கு போடுறேன், நான் வந்து பூ பறிக்கிறேன், நான் நந்தவனம் வச்சிருக்கிறேன், நான் பூக்கட்டி போடுறேன், நான் எல்லாத்தையும் வந்துருது அந்த இடத்துல. நான் கோயிலுக்கு இந்த இதை கொடுப்பேன், மாசந்தோறும் இதை கொடுப்பேன், வாரந்தோறும் இதை கொடு, அதெல்லாம் சுவாமியோடது, சுவாமிகிட்ட சமர்ப்பிக்கின்றோம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான் மனசுல இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு வந்து அதுபோல நான் திருமுறைகளை ஓதினேன், நான் இவ்வளவு பாட்டு படிச்சிருக்கேன், நான் இதை இப்படி எழுதியிருக்கேன், அதெல்லாம் வரவே கூடாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறோம். அவர் படிச்சாருன்னா நம்ம படிக்க போறோம், அவர் அருள் செய்தா நாம அந்த திருவாசகத்தை சுவாமியே திருக்கரத்தால எழுதுனதை நம்மளும் ஒரு தடவை வாழ்நாள்ல எழுதியாவது வைப்போம் அப்படின்னு நான் ஒரு தடவைன்னு சொல்றேன். பலர் வந்து பலமுறை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள், அந்த நூலை கையால பலமுறை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்து பெருமை குரல், தன்னோட பெருமையை பத்தி தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார். அப்ப அது வந்து இறைவன்கிட்ட நம்ம மனதை ஒன்றவே விட, அந்த தற்பெருமையிலேயே காலம் கழிஞ்சு போயிடும். அப்ப இது பூரா அபக்வர்களுடைய செயல்கள், இதை சிவானுபவம் உடையவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க அப்படிங்கறத அவர் நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதான் மிக அழகாக அவர் என்ன சொல்றாரு அதே பத்தாம் சூத்திரத்துல, நாமல்ல இந்திரியம், நம் வழியின் அல்ல, வழி நாம் அல்ல, நாமும் அரண் உடைமை ஆம் என்னில் எத்தனுவில் நின்றும் இறை பணியார்க்கு இல்லை வினை, முற்சை வினையும் தருவான் முன் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இறைவன் அருவழி நின்று செய்வன எல்லாம் அப்படியே உயிர் செஞ்சதுன்னா திரிபுரட்சி, அதாவது செய்யணும், அதாவது அருள்வழி நின்றுதான் செய்யணும். அந்த திரிபுணர்ச்சிக்கு காரணமான மாயா காரியங்களும் வினையும் ஏகனாகி நிற்பதற்கு தடையாக வந்து தாக்காது. அப்ப என்ன செயல் செஞ்சாலும் எல்லாம் அவராக தான் நடக்குது, அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும். அப்ப அவருடைய அருட்கட்டளையின் கண் தவறாது சலிப்பில்லாம நிலை பெற்று நாம் நிற்க வேண்டும். இந்திரியங்களாகிய பொறிகள் வந்து மாயா காரியம், அந்த அது வந்து மாயா காரியங்கள் தவிர அது வந்து நாம் அல்ல. அது எப்படி தொழிற்படுகிறது என்றால் முதல்வனால் தான் தொழிற்படுகின்றது, அது நம் வசத்தில் இருப்பது அல்ல. நம்முடைய வினைக்கீடாக முதல்வன் எங்கனம் அதை ஆற்றுப்படுத்துகின்றாரோ அந்த வகையில் தான் அது செயல்படுகின்றது. அது தொழிற்படுவதற்கு வாயிலாகிய விஷயங்களும் மாயா காரியமானதுதான், நாம் அல்ல இல்லையா. இந்த விஷயங்கள் செயற்படுவதும் முதல்வனால் தான் தவிர நம் வசமாக அல்லங்கிறத நம்ம நல்ல தெளிவா உணர்ந்துகிறோம். எல்லாமே அவருடைய அருள் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆணித்தரமான ஒரு உணர்வு நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் வந்து சிவபெருமானுடைய அடிமை, நாம் அறிவது செய்வது எல்லாமே சிவபெருமானுடைய அருள் விளக்கத்தால் தான். இத உணர்ந்தாச்சுன்னா அப்படிப்பட்டவங்க என்ன வினை செய்தாலும் அந்த வினையாலான பந்தங்கள் அவர்களுக்கு கிடையாது. பிராரத்த வினையும் இறைவன் முன்பு, இறைவனுடைய திருமுன்பு உடல் ஊழாக கழிந்து விடும். நிச்சயமாக நாம அந்த நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஆகாமியமாகிய, அதாவது எதிர்வினை, அந்த ஆகாமியமாகி அதுக்கு வித்தாகி நமக்கு பிறவிக்கு ஏதுவாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த பாடலோட கருத்து தான் நமக்கு அழகாக இதிலே திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். அதாவது ஸ்விஞான போதம் பத்தாம் சூத்திரம் இரண்டாம் அதிகரண கருத்து இதிலே அழகாக பொலிந்து இருந்ததை நாம் கண்டோம். அடுத்தபடியாக, விடிவு அறியாதார் வெளி காண மாட்டார், விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார், கடியதோர் உன் இமை கட்டுமின் காண்மின் விடியாமை காக்கும் விளக்கதுவாமே அப்படின்னு சொல்ற, அஞ்ஞானமாகிய இருளை போக்குவதற்குரிய உபாயம் என்ன அப்படின்னு சொல்ற. விடிவது அப்படின்னா இருள் அகலனும் ஒளி தோன்றணும், ஒரு கூட்டுக்குள்ள ஒரு புழு இருக்குன்னா அந்த புழுவுக்கு வெளியின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது, அது மயங்கி அந்த கூட்டுக்குள்ளே கிடக்கும். அத மாதிரிதான் மலத்துல கட்டுண்ட உயிர்கள் வந்து அறியாமையிலேயே மயங்கி இருள் அகலும், இந்த இருள் அகலும், அதுக்கப்புறம் நமக்கு ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறதையே அறியாமல் கிடக்கும். அதைத்தான் விடிவு அறியார் வெளிக்காண மாட்டாங்க. கூட்டுக்குள்ள கிடக்க புழுவ மாதிரிதான் நாம் மலத்தில் சிக்கி கிடக்கின்றோம். இந்த முற்செய்த நல்வினை பயனால அருள் விளக்கத்தால விடிவதையும் வெளிக்காண பெறுவதையும் கூட அறிந்து அனுபவிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு அதிர்ஷ்ட குறைவான ஒருத்தன் அவன் என்ன செய்யறான், குருடனா நடிக்கிறான். அப்படி நடிச்சதுனால வழியில கடந்த புதையலை இழந்தது போல் இழப்பார்கள். அதான் விழிக்கவும் மாட்டார்ன்ட்டு, விழிச்சா தானே அவன் கண்ணை திறந்து பார்த்திருந்தானா கடக்க புதையல் அவன் கண்ணுல பட்டிருக்கும். ஆனா அந்த நேரத்துல குருடன் எப்படி இருப்பான், கண்ணை மூடிட்டு நடந்து போனாலும் அந்த புதையல் அவனுக்கு கிடைக்கவில்லை, அதுபோல்தான் இழப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் மனம் வந்து என்ன செய்யும், புறத்தே போய் தீமையை விளைவிக்கும், அதனால கடியது என்று நமக்கு உருவகப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, உள் அப்படிங்கறது மனத்தை குறிக்கிறது, நிமை என்பது கண்ணிமையை குறிக்கிறது, உள் நிமை சரியா. அப்போ இமை திறந்தால் கண்ணு வந்து அழகுல பற்றி அழிகுது. கண்ணை திறந்தாச்சுனாலே அந்த இமை திறந்த உடனே கண்ணு வந்து எல்லாத்தையும் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து அழிகிறது. அதனால் கட்டு மீன் அப்படின்னு சொல்ற, இமைகளை மூடி மனசு அகமார்க்கமா திருப்புனா பரஞானம் காணப்பெறும், அதனால காண்மின் என்று சொல்லுகிறார். விடியாமை அப்படிங்க, விடியாமை காக்கும் விளக்கதுவாமை அப்படிங்கிறது, விடியாமையாகிய அஞ்ஞான நம்மை பற்றாமல் தடுக்கக்கூடிய ஞான விளக்கு அதுதான் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். சரி, வைத்த பசுபாசம் பசுபாச மாற்று நெறி வைகி பெத்தமர முத்தனாகி பிறழ்வுற்று தத்துவம் முன்னி தலைப்படாதவாறு பித்தான சீடனுக்கு ஈய பெறாதானே என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு காலத்திலையும் அபக்குவமான ஒருவனுக்கு உபதேசம் செய்யவே கூடாது. சரி, இப்போ அனாதியே ஆன்மாவோடு வைக்கப்பட்டது என்னது, பாசம். அதை மாற்றக்கூடிய நெறியில தங்கி அந்த மலக்கட்டுக்கள் அரும் வண்ணம் முக்தியில விருப்புடையவனாகி உலகியல்ல நின்று மாறுபட்டு உண்மை உலகியல் மாதிரி இப்படி மற்றவங்களை மாதிரி இல்லாம உண்மை பொருளை தியானித்து மேம்பாடு அடையணும், அப்படி அடையாத வண்ணம் பித்து கொண்ட சீடனுக்கு உண்மை ஞானம் கைவர பெறா, அவங்களுக்கு நீங்க உபதேசம் செய்யக்கூடாது. பரிபாகம் இல்லாதவர்களுக்கு உண்மை ஞானத்தை உபதேசிக்க கூடாது. பசு வைத்த பாசம் அப்படின்னு சொல்லி அனாதியே பசுவிடம் சேர்ப்பிக்கப்பெற்ற பாசம், பாசம்னா நமக்கு தெரியும் ஆணவம் மாயை கண்மங்களாகிய கட்டுக்குள்ள அப்படின்ட்டு. அப்ப அதுக்குள்ள நம்ம இருக்கோம், அதை மாற்றக்கூடியது என்னது, அதுதான் சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறது. பெத்தமர முத்தனாகி இல்ல பெத்தம் பெத்த நிலையில அற்று முக்தி நிலையை எய்துவதற்கு பிறழ்வுற்று அந்த பெத்த நிலை மாறி உண்மை பொருளை தலைப்படுதல் அப்படி இருந்தால் தத்துவம் உண்ணி தலைப்படாதவாறு, அதான் உண்மையான பொருளை தியானித்து மேம்பாடு அடைய வேண்டும். பித்தான சீடன் இல்லையா, உய்யம் நெறி உறுதுணையும் கிடைத்ததோ அதை கொண்டு கடை தேராதவன் நிச்சயமாக பித்தன் தான். நமக்கு இந்த பிறவி தன்னு கரண புவன போகத்தெல்லாம் கொடுத்தது எதற்குன்னா பிறவி நீக்கத்துக்காக, அந்த உய்ய நெறிக்காக. உய்ய நெறி காட்டு வித்த ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவின் மணிவாசக பெருமான் சொல்றார். அப்படி உய்யக்கூடிய நெறி நமக்கு சுவாமி தந்து அப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு சும்மா உலகிலே திளைத்து கொண்டு இந்த உடம்புதான் நாமன்னு சொல்லிட்டு இந்த அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இல்ல இது நீ கிடையாது, இது ஜடம், இது அழிஞ்சு போயிரும், உள்ள இருக்க உயிர் தான் நீ, அந்த உயிருக்கு அதை சுத்தப்படுத்தும் பொருட்டு அதுக்கு இருக்க அஞ்ஞானத்தை நீக்கும் பொருட்டு உனக்கு நான் இந்த தனுகரண புவன போகங்களை தந்திருக்கின்றேன், இதற்குரிய சாதனங்கள் இவை. இந்த சாதனை முறைகளை தெரிந்து நீ செய்தால் உனக்கு அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானம் சித்திக்கும் இல்லையா, கட்டிலிருந்து நீங்கி நீ முக்தி அடையலாம் என்று அழகாக அவர் உணர்த்துகின்றார். அதை உணர்த்தியும் அதெல்லாம் இருக்குன்னு தெரியாம இருந்தாலும் பிடிச்சி இழுத்து வச்சு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் அதுதான் சொல்லி கொடுக்குது நமக்கு. வீட்டை விட்டே வெளியே வர சில பேர் வந்து ஒவ்வொரு அமைப்புலையும் இருப்பாங்க, அதுல உள்ள வார வழிபாடு மாத வழிபாட்டுல இந்த மாதிரி சிந்தனைகளை கேட்க முடியும். சிலர் வந்து ஆதீன வகுப்புகள்ல சேர்ந்து பயன்பெறாங்க, எதுலையும் சேர தெரியாது, எங்குமே நான் போக முடியாது வீட்டை விட்டு அப்படிங்கிற நிலையில இருக்க, உடல்நிலையும் காரணமா இருக்கலாம், மனநிலையும் காரணமா இருக்கலாம், சூழ்நிலையும் காரணமா இருக்கலாம். ஆனால் அவர்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தானே இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இவர்கள் மிகுந்த அக்கறையோடு ஒளிபரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். சரி, ஆக இப்படி எந்த ரூபத்திலே சாமி நமக்கு கிடைக்கும்படி பண்ணுவாரு, அது கிடைத்தால் நாம் பயன்பெற வேண்டும், அப்படி பயன்பெறவில்லை என்றால் நமக்கு கடை தேர்வது மிகவும் கடினம் என்று சொல்லுகின்றார். அத்தகையவர்கள் பித்தர்கள் தான் என்று சொல்லுகிறார். மண்ணும் மலமைந்தும் மாற்றும் வகையோரான் துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் பின்னிய பொய்யன் பிறப்பிறப்பஞ்சான் அந்நிய நாமான் அசற்சீடன் ஆமினார். சச்சீடன் அசற்சீடன் எப்படி பக்குவன் அபக்குவன், சத்குரு அசற்குரு இப்படி எல்லாத்துலயுமே ரெண்டு ரெண்டு இருப்பது போல அந்த சீடனை பத்தி ஒரு அதாவது பக்குவமே இல்லாத சீடன் அதான். அதாவது மண்ணும் மலமைந்தும் நிலையான அந்த ஐவகை மலத்தையும், அது மனம் மலமைந்துனா என்னதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி அப்படிங்கிறது, ஆன்மாவோட அறிவை மறைச்சு போகத்திலேயே செலுத்தக்கூடியது இவற்றின் வேலை. அப்ப உண்மை சரியை அதாவது சரியை கிரிய யோகம் ஞானம்ங்கிறது நான்கு, அதுலயும் உண்மை உபாயம் இரண்டு வகை இருக்கு. அந்த உபாயத்தினால நம்ம முழுமையான பலனை அடைய முடியாது. அந்த உண்மை சரியாதி இல்லையா, அந்த உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் உண்மை ஞானம் இல்லையா, அதுகளால் இவற்றை எல்லாம் நீக்கி உய்யும் முயற்சியில் தலைப்பட வேண்டும். அந்த இது அந்த ஐந்த பற்றி மாற்றக்கூடிய வகையை ஓராதவன் இதில் தலைப்பட மாட்டான். துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் என்று சொல்கிறார். மாற்றும் வகை ஓரான்கிறத இப்ப சிந்திச்சோம். துண்ணியன்னா பொருந்தியன்னு அர்த்தம். காமாதி அப்படிங்கும் போது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு வகையான பகை குணங்கள், அவை வந்து ஆன்மாவிற்கு பகைமை குணத்தை தரும். அப்போ துண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கன்னா இதுல இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இது இருக்கிறவரு ஞான ஒளி விளக்கம் நிச்சயமா கிடைக்காது. அதனாலதான் ஆன்மா வந்து ஆலய வழிபாடு அடியார் கூட்டம் சாதனங்களை தரித்தல் இதனால நீக்கி கொள்ள முயற்சி தான். விபூதிய தரிப்பதனால வினை நீங்கும், ருத்ராட்சத்தை தரிப்பதனால பாவம் நீங்கும், ஐந்தெடுத்த ஜபிப்பதனால நம்முடைய வினைகள் பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கும் என்று சிவ சின்னங்களை நாம் அணிய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு கொண்டே இருந்தோம் என்றால் இந்த தேவையற்றவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, சிலந்தியோட வலை மாதிரி பொய் ஒன்றுக்கொன்று ஆதரவா பின்னிக்குட்டே தன்னை தன் தகப்பட்டவங்களை விடுவிக்காது. அதான் பின்னிய பொயின்றார். ஒரு பொய் சொன்னா அதை சமாளிக்க ஒரு நூறு பொய் சொல்லணும். அப்ப பின்னிய பொய்யன் இல்லையா, அதுலயே சிக்கி 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 அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த பின்னி கிடக்கிற பொய்மை தனம் இருப்பதனால அவனால அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆகையால் அவன் பிறப்பு இறப்புக்கு அஞ்ச மாட்டான். ஏன்னா பிறப்பும் இறப்பு, பிறப்பு வந்தா இறப்பு, தோற்றம் உண்டு மரணம் உண்டு, வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி அச்சமே படல, அச்சப்படாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாவ செயல்கள் நிகழ்வதை நாம் பார்க்கணும். ஒரு காலத்துல இதெல்லாம் சரி உலகத்துல இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கங்கிற மாதிரி நம்முடைய கண்ணோட்டங்கள் இருந்து செய்தித்தாளை பார்க்கும்போது தொலைக்காட்சியை பார்க்கும்போது அந்த காலத்துல வானொலியில கேட்கும் போதெல்லாம், ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இவ்வளவு தூரம் விஷயங்கள் நல்ல ஞான செய்திகள் எல்லாம் சென்று அடைந்த பின்பும் அவங்க எதை பற்றியும் அச்சப்படாம இவ்வளவு தவறு இழைக்கின்றார்களே. ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருது, ஒரு சொல் ஒரு பிறவியை தருது, ஒரு செயல் ஒரு பிறவியை தருதுன்னு சொல்லும் போது சிவத்தை நினைந்து நம்ம செய்யக்கூடிய எதுல இருந்துதான் நம்ம தப்பிக்க முடியுமே தவிர, தன்முனைப்போட நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் இருந்தால் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அதனால அதை பத்தி அவங்க அச்சப்பட்டதாகவே தெரியவே இல்லை. அப்படிப்பட்டவர்களை அசற்சீடன் என்று சொல்லுகிறார். பக்குவமே இல்லாத ஒரு சீடன் அப்படின்னு சொல்லி அவன் அந்நியன் ஆவான் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து நிச்சயமா நமக்கு அந்நியமாக இருப்பவன் அப்படின்னு சொல்றார். அதாவது அபக்குவனாகிய குருவும் அபக்குவனாகிய சீடனும் கூடுனா குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுவது போல அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அவங்க பின்னால போகக்கூடியவங்க மல மாயைகளை நீக்கிக் கொள்ள விரும்பாதவர்கள், திரிகரண சுத்தி இல்லாதவர்கள், சினம் முதலிய தீய குணங்கள் உள்ளவர்கள், சரியையாதிகளை பின்பற்ற விருப்பம் இல்லாதவர்கள், இவங்க எல்லாரும் அபக்குவர்கள் தான் என்று சொல்லி இத்தகையோருக்கு நிச்சயமாக நாம் உபதேசம் செய்வது கூடாது என்று நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.